اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد، أحق ما قال العبد، وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர், எங்கள் தலைவர், சர்வ அவனிக்குமான வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய, அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பொழுக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய முபாரக்கான கண்ணியமான இந்த வீட்டிலே, அவனின் ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் முஃமின்கள். எம்மிடத்திலே ஒரு ஈமான் இருக்கிறது. இந்த ஈமான் சில நன்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, சில பயன்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியான பயன்களுள் ஒன்றுதான் நம்மை அந்த ஈமான் ஒற்றுமையில் இணைத்து வைத்திருக்கிறது. நம்மை அந்த ஈமான் சகோதரத்துவத்தில் பிணைத்து வைத்திருக்கிறது. நம்மை அந்த ஈமான் அன்போடு இருக கட்டி வைத்திருக்கிறது. ஒருவர் மற்றவரை நேசிக்க, ஒருவர் மற்றவரோடு ஐக்கியமாக பழக, ஒருவர் மற்றவரை உளப்பூர்வமாக நேசித்து அதனடியாக உதவியோடு ஒருவர் மற்றவருக்கு இருப்பதற்கெல்லாம் நம்மை தூண்டுவது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஈமானாகத்தான் இருக்கிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அருளுவதை பாருங்கள், முஃமின்கள் சகோதரர்கள் தாம், முஃமின்கள் சகோதரர்கள் தாம். நமது ஈமானுக்கு பல வழிகளிலே நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று, நமக்கு சகோதரத்துவம் வந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் முஃமின்கள், ஈமானின் அடிப்படையில் சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த சகோதரத்துவம் தான் எனக்கு ஏதும் நடந்தால் உங்களுக்கு கவலை வருகிறது. உங்களில் இருக்கிற இப்ராஹிமுக்கு ஏதும் நடக்கக்கூடாதது நேர்ந்தால் நானும் நீங்களும் கவலைப்படுகிறோம். உங்களில் இருக்கிற ஹஸ்ஸாவுக்கு ஏதும் விரும்பத்தகாத ஒன்று நடந்தால் நானும் நீங்களும் எல்லோருமாக கவலைப்படுகிறோம். இது ஈமான் நம்மை உசுப்பிக் கொண்டிருக்கிறது, நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அது ஈமானின் வெளிப்பாடு மட்டுமல்ல, ஈமான் தருகிற விளைவாக இருக்கிறது, பயனாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسهر والحمى. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் ஈமானிய சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும், அதோடு உள்ளூர ஒரு முஃமின் அடுத்த முஃமினை பற்றி என்ன உணர்வோடும் உணர்ச்சியோடும் இருப்பார் என்பதை அழகாக வர்ணிப்பதை பாருங்கள். உதாரணம் சொல்லி வர்ணிப்பதை பாருங்கள். முஃமின்கள் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு செலுத்துகிற அன்பு, ஒருவர் மற்றவர் மீது காட்டுகிற கருணை, ஒருவர் மற்றவருக்கு காட்டுகிற இரக்கம், இவற்றுக்கு முஃமின்களுக்கு உதாரணம் உடம்பின் உதாரணமாகும். உடம்பில் ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டு விட்டால் அல்லது வருத்தம் ஏற்பட்டு விட்டால் அந்த உடம்பின் ஏனைய உறுப்புகள் காய்ச்சல் எடுக்கின்றன, ஒன்று மற்றொன்றோடு இணைந்து கொள்கின்றது, காய்ச்சலை ஒவ்வொரு உறுப்பும் உணர்கிறது. ஏற்பட்டுள்ள வலிக்காக அடுத்த உறுப்புகள் நித்திரையை தியாகம் செய்து விழித்திருக்கின்றன என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்து முஃமின்கள் ஒருவர் மற்றவரோடு அன்பு பிணைப்பில் கருணை பிணைப்பில் எப்படி இருப்பார்கள் என்பதை ஒரு மனிதனின் உடம்புக்கு ஒத்து சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது தலைக்கு ஒரு வருத்தம் என்றால் முழு உடம்பும் அதனால் வலியை உணர்கிறது. எனது கையில் ஒரு வருத்தம் என்றால் முழு உடம்பும் அதனால் வலியை உணர்கிறது. ஒரு மரத்தை போல, ஒரு மரத்தின் கிளையை நீங்கள் அறியுங்கள், ஏனைய கிளைகளும் அதனால் ஆடும். அடிக்கப்பட்ட கிளை மட்டுமல்ல, ஏனைய கிளைகளும் அந்த அடிக்கப்பட்ட கிளையோடு சேர்ந்து ஆடும். அதுபோல நமது உடம்பிலே ஒன்றுக்கு ஏற்படுகிற வலி அல்லது அடி, அதன் உணர்வை ஏனைய உறுப்புகளும் சேர்ந்து உணரும். அதனை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஏனையவையும் ஒன்றாக இணைந்து கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானின் அடிப்படையிலே வருகின்ற சகோதரத்துவத்தை இன்னும் இன்னும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். சமூக மட்டத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி அவர்களும் மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம்களும் ஹிஜ்ரத் போன கதை உங்களுக்கு தெரியும். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் போய் சேர்ந்ததற்கு பிறகு சில பணிகளை செய்தார்கள். ஒரு முக்கியமான வேலை செய்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லது வேறு இடங்களிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஒரு முஹாஜிரையும் மதீனாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் அன்சாரியையும் இணைத்து முஆஹாத் இஹா சகோதரத்துவம் செய்து வைத்தார்கள். ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். முஹாஜிருக்கு அன்சாரி உதவி, அன்சாரிக்கு முஹாஜிர் உதவி. இந்த சகோதரத்துவத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஒருவர் இணைத்து வைக்கப்பட்ட இருவரில் ஒருவர் மரணித்து போனால் அவருடைய சொத்துக்களில் இருந்து மற்றவருக்கு வாரிசுரிமை இருக்கிறது. இப்படி இந்த அளவுக்கு ஈமானின் அடிப்படையில் ஒரு சகோதரத்துவத்தை செய்து வைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ஆயத்துல் மீராத் வாரிசுரிமை சம்பந்தமான தெரிவு தரக்கூடிய ஆயத் வர இறங்கியதற்கு பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டது. எது எப்படியோ அதுவரைக்கும் இந்த முஆஹாத் முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரிக்கும் இடையில் செய்து வைக்கப்பட்ட இந்த சகோதரத்துவ இணைப்பு, ஈமானின் அடிப்படையில் அமைந்த இந்த இணைப்பு இந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால். ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு இருவரையும் இணைத்து வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே பேரளவில் இணைக்கப்பட்ட வெறும் இணைப்பு அல்ல, இது உயிரோட்டமுள்ள இணைப்பாக இருந்தது என்பதற்கு சஹாபிகள் முஹாஜிரும் அன்சாரியும் இணைந்த நேரத்திலே அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. உதாரணத்துக்காக ஒன்றை படிப்போம். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் ஒரு குபேரராக இருந்தவர்கள், பெரும் செல்வந்தராக இருந்தவர்கள். மதீனாவுக்கு வீசிய கையும் வெறும் கையுமாகத்தான் அவர்கள் போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. எல்லா சஹாபிகளும் திரட்டி இருந்ததை மக்காவில் விட்டுவிட்டுத்தான் போனார்கள். ஏனென்றால் குரைஷி முஷ்ரிக்கள் அனுமதிக்கவில்லை. இப்படி சென்ற அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மதீனாவில் இருந்த ஒரு பெரும் குபேரர் சஅத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து வைத்தார்கள். சஹீஹுல் புகாரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நிகழ்வு பதிவாக இருக்கின்றது வார்த்தை வித்தியாசங்களோடு. இப்பொழுது இணைப்பை பெற்றுக்கொண்ட இருவருக்கும் இடையில் சாதுபுன் ரபி அரபியல்லாஹுவன் தன்னுடைய இணைப்பை பெற்ற சகோதரரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அன்சாரிகளில் அதிகம் செல்வம் உள்ளவன் நான். என்னுடைய செல்வங்களை இரண்டாக பிரித்து அரைவாசியை உமக்கு தந்து விடுகிறேன். சகோதரர்களே, இது சாதாரண கொடை அல்ல, இது சாதாரண கொடை அல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், சாதுபுன் ரபி இருவருக்கும் என்ன குடும்ப சம்பந்தமா, அல்லது கல்யாண உறவா, அல்லது நட்புறவா, அல்லது எப்போதாவது தொடர்ந்து நீண்ட காலம் முத்தி பழுத்த உறவா, நேற்று முந்தநேற்று கண்டவர், இதற்கு முன் கேள்விப்பட்டிராத ஒருவர், எந்த சம்பந்தமும் எந்த உறவும் இல்லாதவர், அவருக்கு இத்தனை நாட்களாக மிகவும் கஷ்டப்பட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி வெயில் மழை பாராது, கோழை மாறி பாராது, பல கஷ்டங்கள் சகித்து சம்பாதித்தவற்றில் அரைவாசியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு? சகோதரர்களே, ஈமான் அந்த சகோதரத்து உணர்வை அப்படித்தான் அவர்களுக்கு உள்ளூரை ஏற்படுத்தி இருந்தது. சகோதரர்களே, அரைவாசியை பகிர்ந்து கொள்வதற்கு முன் போகிறார்கள். அடுத்தது இதை விடவும் ஆச்சரியமானது எது தெரியுமா? அவர்களின் அடுத்த கொடை. இரண்டாவது சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, எனக்கு இரு மனைவியர் இருக்கிறார்கள், அவர்கள் இருவரையும் பாருங்கள், உங்களுக்கு எவள் பிடித்திருக்கிறாரோ அவர்களை இருக்க சொல்லுங்கள், அந்த பெண்ணை நான் தலாக் சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுடைய இத்தா காலம் முடித்ததற்கு பிறகு மணந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு உரோசம் உள்ளவர், ஒரு வெட்கம் உள்ளவர் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லி இன்னும் ஒருவரோடு அவருக்கு வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்வதற்கு முன் போகுவது என்பதெல்லாம் இப்படியான கொடை, இப்படியான ஈகை, இதெல்லாம் வரலாற்றிலே படிக்க முடியாது. சகோதரர்களே, படித்தால் அந்த சாதுபுன் ரபியை போன்றவர்களிடம் தான் படிக்க வேண்டும். ரபியல்லாஹு அன்ஹு, இதுதான் ஈமானிய சகோதரத்துவத்தின் உச்சகட்டம். இதனை கேட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெண்ணும் கிடைக்கிறது, செல்வமும் கிடைக்கிறது, ஆஹா ஆகட்டும் என்றா சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொடுப்பதற்கு பயிற்றுவித்திருந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்காமல் இருப்பதற்கும் பயிற்றுவித்திருந்தார்கள். கொடு என்று சொன்ன அரை நேரத்தில் எடுக்க வேண்டாம் என்பதையும் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ஒருவர் தருகிறார், இல்லை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஜஸாக்குமுல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, என்னை விட வசதியற்ற அல்லது தேவைப்பட்ட ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவதுதான் என்னுடைய ஈமானின் உச்சகட்டம். என்னுடைய கை எவரிடமிருந்து பெறுவது என்று இருந்தால், தேவையற்ற ஒருவன் இருக்கிறான், அவனிடம் இருந்து மட்டும்தான் பெற்றுக் கொள்ளும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் இருந்து மட்டும்தான். அவன் தவிர அவனுடைய படைப்புகள் எவரிடமிருந்தும் எவனிடமிருந்தும் எதுவிடமிருந்தும் எனது கைகள் எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டாது என்ற முடிவோடு வாழுங்கள் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள், பயிற்சி விட்டிருந்தார்கள். நபித்துவ பாசறையில் பயிற்சி பெற்றிருந்தவர்கள் அல்லவா கொடுக்க முன்வருபவரும். எடுக்காமல் இருப்பதற்கு இருக்கிற அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களுக்கு உங்களது குடும்பத்திலும் செல்வத்திலும் பறக்க செய்வானாக, துல்லனி அலசு, எனக்கு பஜாரை காட்டித்தாருங்கள் என்றார்கள். எனக்கு பஜாரை காட்டித்தாருங்கள் என்றார்கள். பனு கைனுக்கா பிரபல்யமான சந்தையை காட்டிக் கொடுக்கப்பட்டது. மீண்டும் மக்காவில் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலை காலாகும் வரை சொந்த காலில் இருந்து எவருடைய தயவிலும் தங்காமல் அல்லாஹுடைய தயவில் மாத்திரம் தங்கியிருந்து மீண்டும் முன்னேறினார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொடுப்பதற்கு முன் வர வேண்டும், எடுப்பதற்கு முன் வரக்கூடாது. இதுதான் ஈமான் நமக்குள் ஏற்படுத்துகிற உச்சகட்டமான நிலை. ஒரு முஃமின் அடுத்த முஃமினிடம் இருந்து பிடுங்கி எடுப்பவனாகவோ பறித்து எடுப்பவனாகவோ சந்தர்ப்பத்தை பார்த்து எடுத்துக் கொள்பவனாக இருக்க மாட்டான். மாற்றமாக அடுத்த முஃமினுக்காக வேண்டி எப்பொழுதும் தனது இதயத்தை திறந்து வைத்திருப்பான், தனது கையை நீட்டி வைத்திருப்பான், அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவாவோடு சதா இருப்பான். சந்தர்ப்பவாதியாக இருக்க மாட்டான் ஒரு முஃமின். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்கள் விடயத்தை அல்லாஹு தஆலா எப்படி பார்க்கிறான் தெரியுமா? நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு நல்லதிலும் தக்வாவிலும் பயபக்தியிலும் உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான். ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், ஈமான் கொண்ட ஆண்களும் ஈமான் கொண்ட பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் சிலருக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் சிலருக்கு காரியஸ்தர்களாக இருக்கிறார்கள். அவுலியா என்பதற்கு இப்படியான நான்கு அர்த்தங்களும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியோ ஒரு முஃமின் மற்ற முஃமினுக்கு எப்பொழுதும் உதவியாளனாக இருப்பான், கை கொடுப்பவனாக இருப்பான், இன்பத்தில் துன்பத்தில் சந்தோஷத்தில் துக்கத்தில் இனிப்பில் கசப்பில் உயர்வில் தாழ்வில் மங்களகரமான நிலையில் அமங்களகரமான நிலையில் எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமின் அவன் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அடுத்தவருக்கு கை கொடுப்பவனாக இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூகத்திலே எவரும் தனித்து வாழ முடியாது. ஒவ்வொருவருக்கும் அடுத்தவருடைய உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அதுக்காக உதவிக்காக அடுத்தவரை நாடக்கூடாது, அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அடுத்தவரை தேட வேண்டும். இந்த மனோபாவத்தோடும் நம்பிக்கையோடும் மனப்போக்கோடும் நாம் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரும் சொந்த காலில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். கேட்டால் என்னிடத்தில் மட்டும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தார்கள்? இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், உதவி தேடினால் அல்லாஹுவை கொண்டு உதவி தேடுங்கள். இதுதான் நம்முடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் அடுத்த மூமினோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவ்வப்போது சில தேவைகள் ஒருவர் மற்றவரினால் நிறைவேற வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. அதற்காக அடுத்தவருடைய தயவை நாம் எதிர்பார்த்தோ ஆசைப்பட்டோ இருக்கக்கூடாது. இது மற்றும் ஒரு அம்சம். இரண்டையும் நாம் விளங்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அன்சாரி சகோதரர் ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, மதீனாவை சேர்ந்த ஒரு சஹாபி ஒரு தடவை வந்து யாசகம் கேட்கிறார். இந்த சம்பவம் நாம் பாலிய பருவத்தில் இருந்து படித்த சம்பவம், ஆனால் இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்பதனால் சுருக்கி சொல்லிக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள் அவரை என்று பார்த்து, அமாபி பைத்திக்க ஷை, உங்களுடைய வீட்டில் எதுவும் இல்லையா, ஒன்றும் இல்லையா என்றார்கள். சொன்னார், நாம் ஒரு பகுதியை போர்த்திக் கொள்கிற இன்னும் ஒரு பகுதியை விரித்துக் கொள்கிற ஒரு ஆடை இருக்கிறது, நாம் நீரறந்துகிற ஒரு குவளை இருக்கிறது, இரண்டும் தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இரண்டையும் கொண்டு வாருங்கள் என்றார்கள். நமக்கெல்லாம் புத்திக்கு என்ன சொல்லுகிறது? ஒன்றும் இல்லை என்று வருகிறவர் எதுவும் கொடுத்திருக்கலாமே, வீட்டில் இருக்கிற குவளையையும் போர்வையையும் கொண்டு வாருங்கள் என்கிறாரே, குடிப்பதற்கு எதுவும் இல்லை, படுப்பதற்கு விரிப்பதற்கு எதுவும் இல்லை, நமது புத்தி அதைத்தான் சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதையும் அடுத்து சில படிப்பினைகளையும் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு விரும்புகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இரண்டையும் கொண்டு வாருங்கள். இல்லை என்று வந்த மனிதனுக்கு வீட்டில் இருக்கிறதையும் பிடுங்கி கொள்கிறார்கள் நபி அவர்கள். அப்படித்தானே நமக்கு புத்தி சொல்லுகிறது. கொண்டு வந்தார், இரண்டையும் எடுத்துக்கொண்டு கேட்டார்கள், யார் இதனை வாங்கிக் கொள்வது இரண்டையும்? ஒரு சஹாபி முன் வந்தார், ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் இரண்டையும். நபி அவர்கள், இதனை விட கூடுதலாக வாங்குபவர் இருக்கிறாரா? இரண்டு அல்லது மூன்று தடவைகள் கேட்டார்கள். இன்னும் ஒரு சஹாபி, இரண்டு திருஹம்களுக்கு நான் இவரண்டையும் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். ஏல விற்பனை ஆகும் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு திருஹங்களுக்கு கேட்ட சஹாபிக்கு இரண்டையும் கொடுத்து விட்டு ஒரு திருஹத்தை இரண்டு திருஹத்தையும் கையில் கொடுத்து சொன்னார்கள் அந்த மனிதரிடம், ஒரு திருஹத்தை கொண்டு போய் உணவு வாங்கி உமது குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும், மற்ற திருஹத்துக்கு ஒரு கோடரி வாங்கி கொண்டு என்னிடத்திலே வர வேண்டும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். அந்த மனிதர் அது போலவே செய்தார். நபி அவர்களிடத்திலே வருகிறார் கோடரியோடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்காவான கையினால் ஒரு பிடியை அதற்கு சமைத்து போட்டு இதனை கொண்டு போய் விறகு திரட்டி விற்க வேண்டும். 15 நாட்களுக்கு நான் உம்மை காணக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய சபைக்கு வரக்கூடாது என்பதல்ல, 15 நாட்களுக்கு பிறகுதான் உம்முடைய அடுத்த இந்த முயற்சியின் அடுத்ததை நான் பார்க்க வேண்டும், இதன் விளைவை நான் பார்க்க வேண்டும். அந்த மனிதர் சொன்னார், சென்றார். 15 நாட்களுக்குள் அவர் 10 திருகங்கள் சம்பாதித்திருந்தார். அதில் சிலரை கொண்டு வீட்டுக்கு உணவும் உடையும் வாங்கி கொடுத்து நபி அவர்களிடத்திலே வந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாசகம் மறுமையில் உம்முடைய வதனத்தில் ஒரு புள்ளியாக வருவதை விட இது உமக்கு சிறந்தது என்று சொல்லி வைத்தார்கள். சகோதரர்களே, இல்லை என்று கேட்டு வந்தவருக்கு வீட்டில் உள்ளதையும் கொண்டு வர சொல்லுகிறார்கள், அதனை கொண்டே அவருக்கு முதலீடும் கொடுக்கிறார்கள், அதே சமயத்தில் தன் பங்குக்கு கோடரிக்கான புடியையும் போட்டுக் கொடுக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இல்லை என்று வரக்கூடியவர் அல்லாஹுவிடத்திலே கேட்க தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தான் முதலீடு செய்வது என்று வந்தால் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து முதலீடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு அதில் ஒரு கவனம் இருக்கும், கரிசனை இருக்கும். என்னுடைய வீட்டில் இருந்த குவளையையும் எனது வீட்டில் இருந்த விரிப்பையும் விற்று நான் இதற்கு முதல் போட்டிருக்கிறேன். எப்படி நபி அவர்களுடைய ஊட்டல் என்று பாருங்கள், அவருடைய சிந்தனைக்கு ஊட்டுகுவதை பாருங்கள். என்ன ஊட்டுகிறார்கள் அவரது சிந்தனைக்கு? சும்மா ஒருவருக்கு நீங்கள் சல்லி கொடுத்தால், இந்த அப்பா 100,000 வியாபாரம் செய்து கொடுத்தால் 2 மாதங்கள் அதுக்கு பிறகு முதலும் இருக்காது, எதுவும் இருக்காது, கடை மூடப்பட்டிருக்கு. ஏனென்றால் அதில் 1% முதலீட்டில் அவருடைய பணம் இல்லை. புஞ்சாதியின் நகையை விட்டு போட்ட முதல், இருந்த வாகனத்தை விட்டு போட்ட முதல், இருந்த தோட்டத்தை விட்டு போட்ட முதல், அது மண்டையில் வேலை செய்து கொண்டிருக்கும். தலையில் அந்த முதலீட்டின் அடிப்படை வந்து நின்று கொண்டே இருக்கும். சும்மா இதனை வீணாக்கிவிட முடியாது. யாரோ எவரோ கொடுத்தது, சும்மா வந்தது முதலீடு, அது நடந்தால் என்னால், நடக்காவிட்டால் என்னால், 5-6 மாதங்களுக்கு பிறகு இன்னும் ஒருவரிடத்திலே கேட்டெடுத்துக் கொள்ளலாம். இதுதான் நம்முடைய மனோபாவம். இன்று மட்டுமல்ல, என்றும் மனித சமூகத்தில் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அங்கே செய்கிறார்கள். நீர் உழைக்க முடியுமானவர், உமது உடம்பு வாட்டசாட்டமாக இருக்கிறது, உமக்கு நல்ல புத்தியை அல்லாஹ் தந்திருக்கிறான், எனவே நீர் யாசிக்க வேண்டிய ஒரு மனிதர் அல்ல, நீர் உழைக்க வேண்டியவர், உழைப்பதற்கு முதலீடு செய்ய வேண்டும். முதலீடு என்னிடமிருந்து நான் ஜக்காத்தாகவோ அல்லது என்னுடைய அருமை தோழர்கள் உம்முடைய சகோதரர்களிடமிருந்து ஈமானின் பெயரினால் எதையும் எடுத்து தந்தாலோ அது சரிவர மாட்டாது. நபி அவர்களுக்கு முடியாது அல்ல, ஒரு கோடனியை வாங்கி கொடுப்பதற்கு வக்கில்லாத நிலையில அந்த முஸ்லிம் சமூகத்திலே நபி அவர்களும் முஸ்லிம்களும் இருந்தார்கள். இதைவிட எத்தனையோ பாரமான கனமான பல லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு தேவையான வேலைகளை செய்து போட்டவர்களுக்கு ஒரு கோடரிக்கா வழி இல்லாமல் போயிருந்தது. நபி அவர்கள் அங்கே எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவருடைய சொந்த முயற்சியில் ஏதாவது முதலீடாக வந்து சேர வேண்டும். அவருடைய மின்சுல் விமானி, அவருடைய சொந்த பணத்திலிருந்து எதும் வீட்டிலிருந்து எங்கிருந்தாவது ஒரு பகுதி வந்து சேர வேண்டும். அப்பொழுது அவர் உரிமையோடும் கரிசனையோடும் ஆர்வத்தோடும் இது நஷ்டம் வந்துவிடக் கூடாது, தயாராகத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் கண்ணும் கருத்துமாக அந்த வியாபாரத்தில் முதலீட்டில் இருப்பார் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய பங்கையும் மறக்கவில்லை, என்னுடைய பங்குக்கு நான் உங்களுக்கு ஒரு பகுதி தருகிறேன். அது என்ன? உம்முடைய முதலீட்டில் என்னுடைய பங்கும் இருக்கும். அது என்ன? உமக்கு இனாமாக தருகிறேன், என்னுடைய பங்கு கோடரிக்கு பிடி போட்டு தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் அடிப்படையில் உருவாக்கிய சமூகத்தில் ஒருவர் மற்றவரிடம் கேட்டு பறிப்பதை கேட்டெடுப்பதை விரும்பவில்லை, அதே சமயத்தில் எல்லோரும் அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதையும் விரும்புகிறார்கள். அதே சமயத்தில் ஒவ்வொருவரும் சமூகத்தில் சொந்த காலில் நின்று முன்னேற வேண்டும் என்பதையும் போதித்துக் கொண்டு வலியுறுத்திக் கொண்டிருப்பதை இந்த சம்பவத்தில் இருந்து படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிலை வளர வேண்டும் நம்மிடத்திலே. நாம் எவரிடத்திலும் எதுவும் எடுக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். தொழிலற்று இருப்பவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். கல்விக்காக வேண்டி செலவுக்கு வழியற்றவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். வயதேறிவிட்டது, கல்யாணத்தில் இணைந்து கொள்ள முடியவில்லை, இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியவில்லை, வசதி இல்லாத நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். தொழிலுக்காக வேறு தேவைகளுக்காக பயணங்கள் செய்ய வேண்டும், முடியவில்லை, அதை வசதி இல்லாத நிலையில் இருப்பவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். மருத்துவம், சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் இன்று பெரும் சுமையாகி போயிருக்கிறது மருத்துவ செலவு. ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நோயாளி இருந்து கொண்டே இருக்கிறான். எவரும் சொல்ல முடியாது என்னுடைய வீட்டிலே ஒரு நோயாளி இல்லை. அல்லாஹ்வுத்தால அப்படி ஒரு சோதனையை நமக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் ஒரு நோயாளி இருந்து கொண்டிருக்கிறார். மருத்துவ செலவு என்றால் இமயமலை போன்று இருக்கிறது. பாரமாக மருத்துவர்களுடையவும் மருத்துவத்துடையவும் மருத்துவமனைகளுடையவும் மருத்துவங்களுடையவும் கையிலே கொடுக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு மருத்துவ சுமை வந்திருக்கிறது. இப்படியான சுமையை தழுவை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு கூரையின் கீழ் ஒழுங்காக நாலு மதல்களோடு நாலு சுவர்களோடு மறைத்துக் கொண்டு தம்முடைய மானத்தையும் மரியாதையும் பாதுகாத்துக் கொண்டு வெட்கத்தோடு வாழ்வதற்கு உரிய அளவில் இல்லிடம் சரியாக இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் உங்களுடைய ஈமானிய சகோதரத்துவ உணர்வு, உங்களது கைகளையும் உங்களது நெஞ்சங்களையும் விரித்து வைத்திருக்க வேண்டும், அகலக்கிறந்து நீட்டி வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவர்களுக்கான ஒரு ஏற்பாட்டை பற்றி தான் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஊரின் முன்னணி முகங்கள், முத்தான உலமா பெருந்தகைகள், ஊர் பிரமுகர்கள் எல்லோரும் உங்களுடைய ஊருக்காக ஒரு நல்ல திட்டத்தை பற்றி யோசித்து முன்வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் தேவையான அமைப்பில் நாம் ஈமானிய சகோதரத்துவத்தின் அடிப்படையின் கீழ் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த ஊரிலே நமக்கு இப்படியான தேவை உள்ளவர்களை நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம் கை கொடுத்து உதவ வேண்டும். கேட்டு எடுக்கக்கூடிய சமூகத்தை இல்லாமலாக்க வேண்டும், கொடுத்து வாழ வைக்கக்கூடிய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஈமானிய நோக்கத்தோடு இலட்சியத்தோடு ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இன்று உங்களுக்கு அதனை ஜும்மா குத்பாவின் பிறகு தொழுகையின் பிறகு பிரகடனப்படுத்துவதற்கு இருக்கிறார்கள். ஒரு நல்ல முயற்சி. அல்லாஹ் இதற்கு முன் வந்த சகோதரர்களின் எண்ணத்தை கபூல் செய்து கொள்வானாக, அவர்களின் முயற்சியில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இறுதி வரைக்கும் இஹ்லாசோடு இந்த முயற்சி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து உயர்ந்து ஓங்கி ஒய்யாரமாக இருப்பதற்கு, அதன் மூலம் உங்களுடைய ஊரும் ஏனியவர்களும் பயனடைவதற்கு அல்லாஹால இதனை ஒரு அடிப்படையான அத்திவாரமாக ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பைத்துல் மாலை அமைப்பது என்பது அதற்கு தேவையான அடிப்படையாக அமைவக்கூடிய சில அம்சங்கள் இருக்கின்றன. உதவுவதற்கு என்ன வேண்டும்? அதற்கு தேவையான பணம் அங்கே வர வேண்டும். இங்கே உதவுவது என்பது எல்லோருக்கும் வசதியற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, சும்மா கொடுப்பதற்கு அல்ல பைத்துல் மால். அது ஒரு தர்ம நிறுவனம் அல்ல. பைத்துல் மால் நிதி நிறுவனம் என்பது, நிதி வீடு என்பது, அது தர்ம நிறுவனம் அல்ல. அது தேவைப்பட்டோருக்கு உதவுவதற்கு உள்ள நிறுவனம் தான். ஆனால் அது கடனாக கொடுக்கும், உங்களை முயற்சி செய்ய தூண்டும், உங்களுடைய பங்காளியாக வரும், உங்களுடைய முதலீட்டில் அவர்கள் ஒன்று சேர்வார்கள், உங்களுக்கு கை கொடுப்பார்கள், அது கடனாக கொடுக்கப்படும். இதுதான் தற்கால பைத்துல் மால் என்று அவர்கள் நாடுவதாக இருக்கிறது. எப்படி அந்த அன்சாரி சகோதரருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தாகவோ சதக்காகவோ வேறு வழிகளிலோ கொடுப்பதற்கு நாடவும் இல்லை, விருப்பவும் இல்லை. நீர் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்திலே, நம்மிடத்திலே வந்து கேட்கக்கூடாது. உம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு உமக்குள் இருந்து முதலீடு வர வேண்டும், இல்லையா நாம் அதற்கு உங்களோடு பங்காளியாக வர வேண்டும். இந்த வகையில் தான் இவர்கள் யோசிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமைக்குரிய பெரியவர்களே, அன்பு தோழர்களே, இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சிக்காக வேண்டிய அடிப்படையில் தேவைப்படுவது எல்லோருடையவும் ஒத்துழைப்பாக இருக்கிறது. எல்லாரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், இதயத்தால் ஒத்துழைக்க வேண்டும், இதயத்தால் ஒத்துழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் கரமேந்தி பிரார்த்திக்க வேண்டும். இந்த நல்ல முயற்சியை தொடர்ந்து அவர்கள் கொண்டு செல்வதற்கு, இயக்குவதற்கு, தொய்வின்றி அது இயங்குவதற்கு உங்களுடைய துஆவை நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இரண்டாவது, உங்களுடைய பணத்தாலோ பொருளாலோ இந்த பைத்துல் மால் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். நீங்கள் துண்டு துண்டாக சிறுக சிறுக ஒருவருக்கு கொடுத்து சாதிப்பதை விட, பலன் காண்பதை விட, ஒரு அமைப்புக்கு கொடுத்து பலரும் அதற்கு கொடுத்து சிறு துளி பெருவெள்ளமாக ஆகி அதன் மூலம் பெரும் தொகைகளை கொண்டு சமூகத்திலே நாதியற்றி இருப்பவர்களுக்கு, இல்லாமல் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை ஆளாக்கி விடுவதற்கு முயற்சி செய்வதுதான் புத்திசாதுரியமான முயற்சியாக இருக்கும், அறிவுபூர்வமான முயற்சியாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு நன்னீர் பிரச்சனை ஒன்று இருந்தது. முஸ்லிம்கள் நீர் தேவை என்றால் ஒரு யூதனிடம் இருக்கிற அவனுக்கு சொந்தமான கிணற்றில் போய் நீர் வாங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பு ஒன்று செய்தார்கள். எவர் அந்த கிணறு, அதன் கிணறுக்கு பேர் ரூமா, வேறு ரூமா, ரூமா கிணறை எவர் வாங்கி தனது வாளியை முஸ்லிம்களின் வாளிகளோடு ஆக்கிக் கொள்வாரோ அவருக்கு சுவனத்தில் நன்மை இருக்கிறது என்று சொல்லி வைத்தார்கள். அதனை அவர் ஒருவர் வாங்க வேண்டும், அதனை முஸ்லிம்களுக்கு பொதுவான தர்மமாக அதை ஆக்கிவிட வேண்டும், வக்ஃபாக ஆக்கிவிட வேண்டும். அவரும் பயன் பெறலாம், முஸ்லிம்களின் வாளிகளோடு தம்முடைய வாளியும் ஆக்கிக் கொள்ளலாம். இதற்கு அவருக்கு சுவனத்தில் நன்மை இருக்கிறது. இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோருக்கும் மத்தியில் இருந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 20,000 திர்ஹம்கள், வெள்ளி நாணயங்கள், இன்னும் ஒரு அறிவிப்பின் படி 35,000 திர்ஹம்கள் கொடுத்து பிர் ரூமா கிணற்றை, அது ஊற்றென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊற்றோ கிணறோ இரண்டில் ஒன்றாக இருக்க வேண்டும், வாங்கி கொடுத்தார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு அவர்கள் செய்த பெரிய ஒரு வகுப்பு அது. அது முஸ்லிம் சமூகத்தின் நன்னீர் பிரச்சனைக்கு தீர்வாக மாறியது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓரிரு தருணங்களில் அல்ல, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உதவியது. அல்மஸ்ஜித் நபவி விஸ்தரிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது நபி அவர்களுடைய அந்திம காலத்தில். சொன்னார்கள், அல்மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடத்துக்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொந்தமான காணியை வாங்கினால் மஸ்ஜிதை விஸ்தரிப்பு செய்யலாம். எவர் வாங்கி கொடுப்பாரோ அவருக்கு சுவனத்தில் கூலி இருக்கிறது என்று அறிவித்தார்கள். அந்த நேரத்திலும் முஸ்லிம் சமூகத்துக்கு கை கொடுத்தவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், நான் வாங்கி தருகிறேன் என்று வாங்கி கொடுத்தார்கள். சுமார் 20,000 அல்லது 25,000 திருகங்கள் கொடுத்து வாங்கி கொடுத்தார்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம் 20,000 25,000 என்றால் ஒரு மாதத்து சம்பளம் என்று நினைக்க வேண்டாம். அது திருகம் அன்று ஒரு வெள்ளி நாணயம், இன்று நமது நாட்டின் ரூபாயில் ஒரு திருகம் 650 ரூபாய்க்கு சமம். 20,000 25,000 650 ரூபாயை பெருக்கிக் கொள்ளுங்கள், பல இலட்சக்கணக்கான ரூபாய்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார். டிகிரி 9 ஆண்டு தபூக் யுத்தம் வருகிறது. கஷ்டமான நேரத்தில் நடைபெறுகிற ஒரு யுத்தம். முஸ்லிம் சமூகத்திலே வறுமை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு வருடம் மகசூல் முடிந்து அடுத்த வருடம் மகசூலுக்கு வந்திருக்கிறார்கள். பேரித்த மரங்களில் இருந்து மகசூல் அறுவடை செய்வதற்கு இந்த நேரத்தில் தான் நீண்ட தூரம் தபூக்கு பயணம் செய்ய வேண்டும். பயணத்துக்கு போவதற்கு மட்டுமே மதீனாவிலிருந்து தபூக்கு 15 நாட்கள், திரும்பி வருவதற்கு 15 நாட்கள், பயணத்திலேயே 30 நாட்கள் போய்விடும். யுத்தத்துக்கு போனால் எத்தனை நாட்கள் அங்கே தரித்திருக்க வேண்டி வருமோ? சமூகத்திலே அறிவிப்பு செய்தார்கள், தபூக்குக்காக வாகனங்களை கொண்டு வாருங்கள், பணத்தை கொண்டு வாருங்கள், உணவை கொண்டு வாருங்கள், ஆட்கள் வந்து சேருங்கள். 30,000 பேர் படையில் இணைந்தார்கள். வாகனங்கள் வெகு சொற்பம், ஆயுதங்கள் மிக குறைவு, சாப்பாட்டுக்கு வழியில்லை. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முன் வந்தார்கள். 930 ஒட்டகைகளையும் 70 குதிரைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் 940 ஒட்டகைகள், 60 குதிரைகள், 1,000 வாகனங்களுக்கு ஏற்பாடு செய்தார்கள். சாதாரணமான தர்மம் அல்ல. நபி அவர்களிடத்திலே நாணயங்களை கொண்டு வந்தார்கள். 1,000 தீனார்கள், 1,000 தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். 1,000 தங்க நாணயம், ஒரு தீனார் சுமார் 25,000 ரூபாய், நம்முடைய நாட்டில் இந்திய ரூபாவின் பெறுமதி. 25,000 பெருக்கிக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், மடியிலே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்மம் எல்லோரும் கொடுத்தார்கள், ஆனால் அந்த நேரத்திலே உஸ்மானுடைய தர்மத்தை விஞ்சிய எவரும் செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. நபி அவர்களிடத்தில் 1,000 புட்காசுகளையும் மடியிலே போட்ட போது நபி அவர்கள் அந்த புட்காசுகளை தனது மடியிலே வைத்து அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டு மா வர்ர உஸ்மான மா அமில பஅதல் யௌம், உஸ்மான் இந்திய தினத்துக்கு பிறகு என்ன தவறு செய்தாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாது, அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று நச்செய்தியை சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இது சஹாபிகளில் ஒருவர் உடைய ஒரு பக்கம். பொது தேவைகள் வரும் போது கைவிரித்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இல்லாதவர்களும் 50 ரூபாய் கொடுக்க முடியுமானவர்களும் கூட கொடுக்க வேண்டும். சிறுதுளி பெருவெல்லம் சகோதரர்களே, கொடுப்பவர்கள் வசதியுள்ளவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அது ஜகாத்துக்குரியவர்கள். சாதாரணமானவர்கள் ஜகாத் செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். தர்மத்தை பற்றி படிக்கிறோம், அழகான கடன் கொடுக்கிறாரோ, யார் இருக்கிறார் அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுப்பவர் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹத்தாலா அநேகமாக பங்கு அநேகமாக பல இரட்டிப்புகளாக அல்லாஹ் அவருக்கு அதனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வைத்து ஆயத்தை இறங்கிய படித்த நேரத்தில் அபு தஹ்தாஹ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பேரித்த மரம் தோட்டத்தை அப்படியே நபி அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அதில் 600 பேரித்த மரங்கள் இருந்தன. ஒரு சாதாரண சொத்து அல்ல. நமக்கு எத்தனையோ வயல்கள் இருக்கின்றன, எத்தனையோ தோட்டங்கள் இருக்கின்றன. இவற்றிலிருந்து ஒரு பகுதி இல்லை, ஒரு குறித்த மரம், ஒரு குறித்த மரம் பைத்துல் மாலுக்கு நான் வக்ஃப் செய்து விட்டேன். அதிலிருந்து வரக்கூடியதை பைத்துல் மாலுக்கு நான் கொடுத்துக் கொண்டிருப்பேன். சகோதரர்களே, இப்படியெல்லாம் வக்ஃப் செய்யலாம். நாம் பணத்தால் கொடுக்கலாம், பொருளால் கொடுக்கலாம். ஒரு தொகையை மாதா மாதம் நான் தருவேன், மாதா மாதம் நான் 300 ரூபாய் பைத்துல் மாலுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு பெரிதாகவும் இருக்காது, இதயத்துக்கு பாரமாகவும் இருக்காது, மாதா மாதம் செய்வது கஷ்டமாகவும் இருக்காது. நாம் நினைத்தால் முடியும் சகோதரர்களே. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புபவற்றிலிருந்து செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நம்முடைய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் நமக்கு விருப்பமானவையாகத்தான் இருக்கின்றன. இந்த ஆயத்து இறங்கிய சமயத்தில் தான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அல் மஸ்ஜிது நபவியை முன் ஓபசிட்டாக மஸ்ஜிது நபவிக்கு எதிராக இருந்த காணி பைரஹா என்ற பெயரில் இருந்த காணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இறுதியாக இந்த பைத்துல் மால் திட்டம் நிறைவேற வேண்டும், வெற்றிகரமாக அது உயர்ந்து போக வேண்டும் என்றால் நம்முடைய இந்த பங்களிப்பு இல்லாமல் பெருகிற பங்களிப்பு அல்ல, மீண்டும் மீண்டும் அறிவித்து சொல்கிறேன், பெறுகிற பங்களிப்பு அல்ல, கொடுக்கிற பங்களிப்பு. கொடுக்கிற பங்களிப்பு இல்லாவிட்டால் இந்த பைத்துல் மால் உயர்ந்து உயர்ந்து போவதற்கு எந்த வழியும் இருக்க மாட்டாது. எனவே ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம், கொடுப்போம். அதுவும் கஷ்டமான நேரத்தில் கொடுக்கப்படுவது இருக்கிறது, அது மிகவும் உயர்ந்தது. இங்க பைத்துல் மால் மூலமாக சதக்கா அல்ல, கருத் கடன் கொடுக்கப்படும். கடனின் நன்மை என்ன தெரியுமா? சதக்காகவை விட 2 மடங்கு மேல். அல்லாஹ் அதனை நபி அவர்களுக்கு சும்மா பூமியில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அறிவிக்கவில்லை, தன்னிடத்திலே அழைத்த நேரத்தில் அந்த செய்தியை சொன்னான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிஅராஜ் இஸ்ரா பயணத்தில் சுவனத்தில் போய் பார்த்தேன். சூரத்தின் வாயிலில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, அஸ்ஸதகத்து பிஅஸ்ரி அம்தாலிஹா வல் கர்பு பிதமானியத்தஅஷர், சதகா அதை போன்று 10 அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். 1 ரூபாய் கொடுத்தால் 10 ரூபாய் கொடுத்த நன்மை கிடைக்கும், 1,000 ரூபாய் கொடுத்தால் 10,000 ரூபாய் கொடுத்த நன்மைகள் கிடைக்கும். விளக்கமாக சொல்லுகிறேன். ஆனால் கடனை பற்றி அல்லாஹ் அதில் எழுதி வைத்திருக்கிறான் என்ன தெரியுமா? கடன் 18 மடங்கு என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் 10 ரூபாய் அல்ல, 18 ரூபாய் கொடுத்த நன்மை கிடைக்கும். ஜிப்ரீல் இடத்திலே நான் கேட்டேன், மா பாலு கரு அப்
அஃபல் மின சதக்கா மாபாருல் கர்ப் அஃபல் மின சதக்கா. கடனின் நிலைதான் என்ன, அது சதக்காவை விட சிறந்ததாக சொல்லப்படுகிற மாதிரி இருக்கிறதே. என்ன சொன்னார் தெரியுமா, கேட்பவன் இருக்கிறானே, யாசகம் கேட்பவன், பிச்சை கேட்பவன் அவரிடத்திலே இருக்கும் நிலையில் கேட்பான், ஆனால் கடன் கேட்டு வருபவன் இல்லை என்ற தேவையுள்ள நிலையில் தான் அவன் கடன் கேட்டு வருவான். நீ கொடுப்பது சதக்காவாக கொடுப்பது வசதி உள்ள தேவையற்ற ஒருவனுடைய கையிலும் போய் சேரலாம். யாருக்கு தெரியும் அவருடைய வீட்டிலே தேவை இருக்குதா இல்லையா, கேட்கிறான் கொடுக்கிறோம். ஆனால் கடன் கேட்டு வருபவன் திருப்பி தருவேன் என்று கேட்டு வருபவன் இருக்கிறானே, தேவையோடு தான் அவன் கேட்டு வருகிறான். எனவே தேவையின் போது உதவி செய்வதுதான் கடன். தேவை இருக்குதோ இல்லையோ கேட்டான் கொடுத்து விட்டோம், அது சதக்கா. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சமூகத்திற்கும் இந்த செய்தியை அல்லாஹ் நீங்கள் செய்ய போகிற பைத்துல் மாலில் கொடுக்க போகிற கடன் திட்டம் இருக்கிறது, அந்த வேலை இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு சும்மா சதக்கா கொடுப்பதை விட இரண்டு மடங்கு மேலானது. ஏன் அல்லாஹ் ஒரு திருஹத்துக்கு 10 திருஹம், 1 ரூபாய்க்கு 10 ரூபாய் சதக்காவில் வைத்தால் கடனில் ஏன் 18 வைத்தான், டபுள் என்றால் 20 வர வேண்டுமே. அங்கேதான் ஒரு விளக்கம் இருக்கிறது. இமாம்கள் சொன்னார்கள், கடனாக கொடுத்த ரூபாய் திரும்பி வந்து விடும் அல்லவா, சதக்காவாக கொடுத்தது திரும்பி வரமாட்டாது. கொடுத்த 1 ரூபாய்க்கு மேலதிகமாக 9 போட்டு 10, ஆனால் நீங்கள் கடனாக கொடுத்தது 1 ரூபாய் உதாரணத்துக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு 18 கிடைக்கவல்ல 20 கிடைக்க வேண்டும். ஆனால் 18 தருகிறான் அல்லாஹ், ஏன் தெரியுமா, நீங்கள் கொடுத்த ஒன்று திரும்பி வருகிறது. நன்மை மட்டும் 9 + 9 = 18 இப்படித்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இருந்த போதிலும் கடன் சதக்காவை விட 2 மடங்கு மேலானது. அந்த 2 நன்மைகள் குறைவதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த கடனின் தொகை கெப்பிட்டல் திரும்பி வருகிறது. சவாப் கூலி மட்டும் தான் அங்கே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வகையில் தான் இதற்கு விளக்கம் அமைந்திருக்கிறது. சந்தேக நிவர்த்திக்காக வேண்டி சொல்லிக் கொண்டேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சிந்திப்போம். முன் வந்திருக்கக்கூடிய முகங்களை கை தூக்கி விடுவோம். அவர்களது முயற்சியில் நாம் ஒன்றாக நிற்போம். இதற்கெல்லாம் பெரிய நன்மை இருக்கிறது தெரியுமா, இதெல்லாம் ஜிஹாதுக்கு சமமானது. الصاعي على الأرملة والمسكين كالمجاهد في سبيل الله أو القائم الليل الصائم النهار ஜிரவைக்கு ஏழைக்கு உதவி கொண்டிருப்பவன் ஜிஹாதில் இருப்பவனை போல, அல்லது இரவில் வணக்கமும் பகலில் நோம்பு வைப்பவனையும் போல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இதன் மூலமாக ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு தேவைப்பட்டவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறோமே, அல்லாஹ் அதுக்கு என்ன கூலி தருகிறான் தெரியுமா, من ادخل على اهل بيت من المسلمين سرورا لم يرضى الله له ثوابا دون الجنه. எவர் முஸ்லிம்களின் ஒரு வீட்டை சேர்ந்தவருக்கு சந்தோஷத்தை நுழைவிப்பாரோ, கொடுத்ததனால் ஒரு முஸ்லிம் குடும்பம் சந்தோஷப்படுகிறது. சுவனத்தை தவிர வேறொரு கூலியை அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை நுழைவிட்டவனுக்கு பொருந்திக் கொள்வதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹ்விடத்தில் மிகவும் உகப்பான நேசிக்கத்தக்க செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா சுரூரன் துத்கிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிகவும் விரும்பத்தக்கது ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷத்தை நுழைவிப்பது என்று சொல்லி வைத்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை கொடுப்பதற்கு, ஈமானின் சகோதரத்துவத்தின் அடிப்படையிலே நாம் கொடுப்பதற்கு உணர்ச்சி பெறுவதற்காக வேண்டியும் உணர்வு பெறுவதற்காக வேண்டியும் சொல்லி முடிக்கிறேன். அதுவும் அதே ஹஸ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த நேரத்திலே ஒரு கடும் வறட்சி மழையின்மை, அதனால் பட்டினி ஏற்பட்டு விட்டது. மதீனாவிலே சாப்பாட்டுக்கு உணவுக்கு வழி இல்லை. இந்த நேரத்தில் தான் ஷாமில் இருந்து 100 ஒட்டகைகள் நிறைய கோதுமை வந்தது மதீனாவுக்கு. அது அந்த குபேரர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்தது. அவர்களுடைய ஒரு ஆர்டர், கொள்வனவு கட்டளை, அந்த கட்டளைக்கு உரிய 100 ஒட்டகைகள் ஒரு பெரும் தானிய தொகுதி, 100 ஒட்டகைகள் நிறைய கோதுமை வந்தது. மதீனத்து வியாபாரிகள் கேள்விப்பட்டார்கள், உஸ்மானுடைய வீட்டுக்கு படையெடுத்தார்கள். சொன்னார்கள், மதீனாவின் நிலை உங்களுக்கு தெரியுமே, அதுக்கு முன் முஸ்லிம்கள் இந்த நிலையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் முறையிட்ட போது அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், இன்று மாலைக்கு முன் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 100 ஒட்டகைகள் நிறைய ஒரு கோதுமை வணிக குழுவினால் கொண்டு வரப்படுகிறது. மதீனத்து வியாபாரிகள் படையெடுத்த போது அவர்களிடத்திலே போய் பேசிய போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாம் உங்களிடத்திலே இவற்றை வாங்கி முஸ்லிம் ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுத்துவிடப் போகிறோம். வியாபாரிகளுக்கு உணவு பஞ்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில், தட்டுப்பாடு தாண்டவமாடக்கூடிய நேரத்தில், எவ்வளவு விலை கொடுத்தாலும் பணங்கள் வாங்குவார்கள் என்ற எண்ணம் வருகிற நம்முடைய வியாபார உலகிலே, நபி அவர்களுடைய தர்பாரில் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் இருந்த வியாபாரிகளை பாருங்கள். ஒன்றுக்கு பல மடங்கு கொள்ளையிலாகவும் வைத்து விட்டு ஆளாகுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இந்த சாப்பாடு இல்லாத நேரத்தில் இவற்றை நாம் உஸ்மானிடமிருந்து பெற்று விலை கொடுத்து வாங்கி முஸ்லிம்களில் இல்லாதவர்களுக்கு இனாமாக கொடுப்போம். உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இது ஷாமிலிருந்து நான் கள்ளி கொடுத்து வாங்கியிருக்கிறேன், எவ்வளவு லாபம் தரப்போறீர்கள்? அவர் சொன்னார்கள், 10 to 2 கூட தருகிறோம். 10 ரூபாய் கொடுத்து வாங்கியதுக்கு 12 ரூபாய் தருகிறோம். 2 ரூபாய்கள் உதாரணத்துக்கு 2 திருஹம்கள் நாம் கூட தருகிறோம். 10 திருஹம்களுக்கு 2 திருஹம்கள். உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேறொரு சாரார் இதை விட கூட தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியா? 10 to 15 தருகிறோம் சொன்னார்கள். இதை விடவும் கூடுதலாக ஒரு சாரார் கேட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், சகோதரரே உஸ்மானே, மதீனத்து வியாபாரிகள் யாரும் வெளியில் கிடையாத அனைவரும் உங்களுடைய முகதாவில் இருக்கிறோம், உங்களுக்கு இதை விட இலாகம் வைத்து வாங்கிக் கொள்வேன் என்று சொன்ன அந்த வியாபாரியை சொல்லுங்கள் என்றார்கள். சொன்னார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவன் மஞ்சா அபில் ஹசனத்தி பலஹு அஷ்ரு அம்சாலிகா, 1 to 10 தருவதாக சொல்லியிருக்கிறான், நீங்கள் 10 to 15 தருவதாக சொல்லுகிறீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உஷ்ஹிதுல்லாஹ் அன்னி கத் ஜஅல்து ஹாதத் தஆம ஸதகத்தன் அலா ஃபுகரா'இல் முஸ்லிமீன், இந்த உணவு முழுவதையும் முஸ்லிம்களின் ஏழைகளுக்கு சதகாவாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹுவை சாட்சியாக நிறுத்துகிறேன் சொன்னார்கள். தேவையான போது நாம் கொடுப்பது இருக்கிறதே, 2 வகையில் கொடுக்கலாம். தேவை உள்ள போது கொடுப்பது, தேவை இல்லாமல் கொடுப்பது. தேவை இல்லாத போது கொடுப்பதை காட்டிலும் தேவை உள்ள போது கொடுப்பது இருக்கிறதே, அது இன்னும் இன்னும் மேலானது. இதனுடைய சுவாரஸ்யமான பகுதியும் நாம் பொறாமைப்பட வேண்டிய பகுதியும் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், இந்த சம்பவம் நடைபெற்ற தினம் இரவு நான் கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்கள் ஒளியினாலான ஆடை அணிந்திருக்கிறார்கள். கருப்பும் வெள்ளையும் கலந்த குதிரையில் ஏறியிருக்கிறார்கள். அவசரமாக போகிறார்கள். அல்லாஹுவின் தூதரை, உங்களை காண வேண்டும், உங்களோடு கதைக்க வேண்டும் என்ற கடும் கொள்ளை ஆசையில் இருக்கிறேன், எங்கேதான் அவசரமாக போகிறீர்கள்? சொன்னார்கள், அப்பாஸுடைய மகனே இப்னு அப்பாஸே, உஸ்மான் ஒரு சதக்கா கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் அந்த சதக்காவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவர் அதற்காக அல்லாஹ் ஒரு பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறான். அதன் வலிமாவுக்கு நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது, போய்கொண்டிருக்கிறேன். சகோதரர்களை, தேவைப்பட்ட நேரத்திலே கொடுப்பவருக்கு கிடைப்பதை அல்லாஹ் மறுமையில் கொடுப்பதை உலகத்திலேயே காட்டிவிட்டான். எனவே ஆர்வப்படுங்கள், உங்களுக்கு வாயில்களை அல்லாஹ் தஆலா உங்களுடைய காவடியிலே கொண்டு வந்து திறந்து வைத்திருக்கிறான். 500 ரூபாய் கொடுப்போம், 50 ரூபாய் கொடுப்போம், 1000 ரூபாய் கொடுப்போம், 5000 ரூபாய் கொடுப்போம், 50,000 ரூபாய் கொடுப்போம், 500,000 கொடுப்போம், 1 மரத்தை கொடுப்போம், பல மரங்களை கொடுப்போம், சின்ன பகுதி ஒன்றை ஒதுக்கி கொடுப்போம், நமது விவசாய நிலத்திலே வேளாண்மையில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுப்போம். இந்த முடிவுகளை எடுத்துக் கொள்வோம். இந்த நல்ல முயற்சியில் நாமும் ஒருவராக இணைந்து கொள்வோம். கொடுப்பதில் இணைந்து கொள்வோம், எடுப்பதில் நாம் இணைந்து கொள்வதற்கு முன்வரக்கூடாது. ஏனென்றால் நமக்கு இஸ்லாம் எடுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கிறது, கொடு என்று வலியுறுத்தி இருக்கிறது. அதனையெல்லாம் நாம் விழா வாரியாக படித்துக் கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திலே இந்த முயற்சியை செய்யக்கூடியவர்களை கபூல் செய்து கொள்வானாக. இந்த நல்ல எண்ணத்தை எவரவரெல்லாம் சுமந்து அதற்காக வேண்டி கைகால்களை வீசி முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா தேவையான ஆரோக்கியத்தையும் தேவையான பலத்தையும் கொடுத்தருள்வானாக. இந்த கிராமத்தை அல்லாஹுத்தாலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த மக்களை அல்லாஹுத்தாலா கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த கிராமத்துக்கு நீ பரக்கத் செய்வாயாக. இந்த கிராமத்தின் காற்றில் பரக்கத் செய்வாயாக. இந்த கிராமத்தின் மலையில் பரக்கத் செய்வாயாக. இந்த கிராமத்தின் புட்பூண்டில் பரக்கத் செய்வாயாக. இந்த கிராமத்தின் வயலில் பரக்கத் செய்வாயாக. இந்த கிராமத்தின் மரங்களில், செடிகளில், கொடிகளில் பரக்கத் செய்வாயாக. இந்த கிராமத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீ பரக்கத் செய்து கொடுப்பாயாக. இந்த கிராமத்தின் கட்டிடங்கள், அதில் பறக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய முழுமையான பரக்கத்தை செய்து கொண்டிருப்பாயாக. இந்த கிராமத்து மக்களை நீ சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. இந்த கிராமத்து மக்கள் உன்னுடைய தயவில் மாத்திரம் நம்பி வாழ்பவர்களாக, தங்கி வாழ்பவர்களாக, உனக்காக வேண்டி அல்லும் பகலும் அழுபவர்களாக, தொழுபவர்களாக, உனக்காக வேண்டி கொடுப்பவர்களாக நல்ல மக்களாக ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மஸ்ஜிதையும், இந்த மஸ்ஜிதை அன்றி வாழக்கூடிய மக்களையும், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளையும், இந்த மஸ்ஜிதோடு தொடர்புள்ள எல்லோரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஏனைய சமூக நிலையங்கள், பாடசாலைகள் எல்லாவற்றிலும் உன்னுடைய பரக்கத்தை கொட்டோவென கொட்டிக் கொண்டிருப்பாயாக. அருமையான முயற்சிகள் நல்லெண்ணங்களோடு தொடர்கின்றனையா அல்லாஹ், அவற்றில் உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த பயணத்தையும் நாம் வெற்றிகரமாக பயணிக்க முடியாது அல்லாஹ். ஆகவே இறுதி வரைக்கும் இஹ்லாஸோடு நாம் முயற்சி செய்யவும் உன்னுடைய உதவியும் ஒத்தாசையும் உன்னுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் தௌஃபீக்கும் அதில் எப்பொழுதும் மலை போல கொட்டோவென கொட்டிக் கொண்டிருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஊரின் எல்லா மக்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊரின் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, வயோதிபர்கள் முதல் வாலிபர்கள் வரை எல்லோருக்கும் உன்னுடைய முழுமையான தௌஃபீக்கை கொடுப்பாயாக. ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசமின்றி எல்லோருக்கும் உன்னுடைய மகுசிரத்தை, பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்கள் அனைவரையும் உயர்ந்தவர்களாக, முழு உலகத்துக்கும் தமது தரங்களினால் உழைத்து கொடுக்கக்கூடியவர்களாக ஏற்றுக் கொள்வாயாக. இந்த ஊரை, இந்த கிராமத்தை இதைவிட பன்மடங்கு உயர்ந்ததாக ஆக்கி முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான கிராமமாக ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.